நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாலேயே நம்ம நிலையத்துக்கு வந்து பாறு கழுகுகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கறத பத்தி ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சிங்காநல்லூர்ல அருளகம் இயற்கை பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு இருக்குது, அதோட செயலாளர் பாரதிதாசன் அவர்கள். இப்ப சமீபத்துல அவங்க பிரான்ஸ், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. எல்லாம் சுற்றுச்சூழலும் குப்பை மேலாண்மையும் பத்தி, அப்புறம் பறவை இனங்கள் பாதுகாப்பதை பத்தி இதுக்காக ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அதோட அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. 3 கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, பிரான்ஸ், சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து. உங்களுடைய பயண அனுபவங்கள் அதை பத்தி சொல்லுங்க.
விவசாய சமுதாய வானொலி நேயர்களுக்கு அருளகம் சார்பாக திரளான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை நல்கியமைக்காகவும் ஒரு நன்றியை பூரித்தாக்குகிறோம். முதல் பயணம் என்னுடைய பயணம் பன்னாட்டு உயிரியல் மாநாட்டில் கலந்து கொள்ளும் நோக்கத்திற்காக பயணப்பட்டேன். அந்த மாநாட்டின் போது எனக்கு நிறைய நேரங்கள் வந்து ஓய்வு, அந்த 6 மாநாடு நிறைய நேரம் வந்து ஓய்வு நேரம் இருந்ததுனால பக்கத்தில் உள்ள மியூசியம், ஏன்னா உடனடியாக அந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோன்றப்ப எனக்கு தோணுனது பக்கத்தில் உள்ள மியூசியம் போகலாம், பக்கத்தில் ஏதாவது ஜூ போகலான்னு முடிவு பண்ணேன். அதனால தான் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் உள்வாங்க முடிஞ்சது. அப்புறம் அங்கே உள்ள குப்பை மேலாண்மையெல்லாம் எப்படி அந்த நகரத்தில் பண்ணிகிட்ருக்கிறாங்கன்றதையும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். ஏன் இதை பண்ணுறாங்கன்னா, இங்கே நாங்கள் வந்து பசுமை கோயில் திட்டம்ன்றதை வந்து இங்கே வந்து முன்னெடுத்துருக்குறோம். இப்போ பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டத்தோடைய அதுவும் ஒரு அங்கமாக இருக்கும். இந்த ஏன் கோயில்களை எடுத்தோம்னா, காட்டை ஒட்டி உள்ள கோயில்களில் பக்தர்கள் தூக்கி எறியப்படுற குப்பைகள்னால வனவிலங்குகளுக்கு நேரடியாக பாதிப்பு இருக்கிறத நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம். அதோடைய சாணியிலையும் இதுலேயும் பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து வயிற்றுலேருந்து வந்தது, அதே மாதிரி அதுக்கான இறப்புகளையும் நாங்கள் வந்து பதிவு பண்ணோம். வனவிலங்குகள் மட்டுமல்ல வளர்ப்பு மாடுகளும் எல்லாமே வந்து இதுக்காக பாதிக்கப்படுதுன்றதை வந்து நாங்கள் பதிவு பண்ணிட்டு அந்தக்கான வேலையை அங்கே வந்து எடுத்திருக்கோம். நான் போகிற நாடுகள்லையும் உள்ள கோயில்களிலும் பார்த்தேன், அங்கே உள்ள சர்ச்சுகள்லாம் எப்படி வந்து குப்பை மேலாண்மை எப்படி இருக்குன்றதையும் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டேன் நான்
இதை. சிங்கப்பூர் தான் உலகத்திலேயே தூய்மையான நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி குப்பை மேலாண்மை பண்ணுறாங்க? ஏன்னா அரசு மட்டும் திட்டங்களை கொண்டு வந்தால் பத்தாது, மக்களும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை பற்றி சொல்லுங்களேன்.
அந்த சிங்கப்பூர் வந்து மாடல் வந்து சுவிட்சர்லாந்தை வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டாங்க. சிங்கப்பூரும் இதே மாதிரி தான் போய் அதுதான் இருந்திருக்குது ஒரு 30 முன்னாடி வரைக்கும். அவங்க வந்து தேர்ந்தெடுத்தப்போ சுவிட்சர்லாந்தை வந்து தன்னுடைய நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. அங்கே எப்படி குப்பையை நிர்வாகம் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அதே இதை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க. நான் கண்ணால் பார்த்தது வந்து குப்பையை வந்து எடுத்தோடனே வந்து அந்த ஒரு இயந்திரம் வந்து அப்படியே அதை வந்து சுருக்கிடுது. அப்படியே 1 குப்பையை வந்து ஒரு சின்ன தகடு போல் ஆக்கி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் அதை சார்ந்து அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டப்போ அவங்களும் குப்பை நிர்வாக மேலாண்மை பண்ணுறது உலகம் முழுக்க ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. என்ன காரணம், நம்மளை விட அவங்க வந்து பிளாஸ்டிக் பயன்பாடு, அதாவது மக்காத பொருட்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கிறத நான் பார்க்க முடிஞ்சு. நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு டீ குடித்தா கூட அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கப்பு, அதுக்கு ஒரு மேலே ஒரு கவர், அதை குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா அப்படின்னு போட்டு ஒவ்வொன்றுக்குமே 3 பொருள் வந்து தானாக வெளியில் வந்துடும். உங்களை பக்கத்தில் நம்ம மாதிரி குடிச்சிட்டு கழுவி வைக்கிறதுக்கான டம்ளரும் அங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எதை வாங்கினீங்கனாலும் ஒரு உணவுப் பொருளை வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட எல்லாமே முழுக்க பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. நம்மளை விட கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 100 மடங்கு கூட அதிகமாக இருக்குது அவங்களுடைய பிளாஸ்டிக் பயன்பாடுன்றதை நான் அங்கே கண்கூட பார்த்தேன். என்னென்னா, நம்ம இங்கே வந்து கோயில்களில் எப்படி பிளாஸ்டிக்கை குறைக்கலான் இருக்கோம், ஆனால் அங்கே ஒரு காட்சியை நான் பார்க்க நிறைஞ்சது. அன்றைக்கி நான் போன அன்னைக்கு அங்கே விநாயகர் சதுர்த்திக்காக கோயில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். அப்போ வெளியில் வர்ற அந்த பக்தர்களுக்கு இவங்க வந்து வாலண்டியராக பிளாஸ்டிக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வாங்கிட்டு வர பிரசாதத்தை போட்டுக்கிறதுக்காக பக்தர்கள் வந்து அதை தன்னார்வமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இங்கே அதே இதை வந்து மாற்றி செய்கிறோம். இங்கே வெள்ளியங்கிரி மலையிலையாகட்டும் அல்லது இங்கே நம்ம பன்னாரியிலாகட்டும் பிளாஸ்டிக்கை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு வனத்துறையோடு சேர்ந்து நாம் முயற்சி மேற்கொண்டிருக்கோம். வனத்துறையும் வந்து அதுக்கு தீவிர நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க பிளாஸ்டிக்கு போகாமல் இங்கே வந்து நம்ம. ஆனால் அங்கே வந்து மாறுபட்டு இருக்கிறத கவனிச்சு. ஆனால் என்னென்னா ஒரே இது, அங்கே நீங்கள் தூக்கி எறிஞ்சப்படுற குப்பைகள் உடனடியாக வந்து குப்பை தொட்டிக்கு போகுது. நான் அங்கே ஒரு அங்கேயும் பிச்சைக்காரர்களும் இருந்தாங்க, அவங்களுக்கும் பிரசாதம் வந்து வழங்கினதை பார்த்தேன். அந்த பிரசாதம் வாங்கிட்டு முடித்த பின்னாடி அந்த மனிதர் அந்த நடந்து போய் ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் தாண்டி உள்ள குப்பை தொட்டியில் போட்டார். அதே மாதிரி என்னோட வந்து ஒரு என்னோட நண்பரோட அப்பாவும் வந்திருந்தார். அவரும் முதல் பயணமாக அந்த இந்த இடத்துல எப்படியா நான் எச்சி துப்புறது எனக்கு மனசே வரலையா அப்படின்னார். அப்போ என்னென்னா நம்மளுடைய சூழலை எப்படி வச்சுக்கிறோமோ அப்போ வந்து நான் மனசை அதுலேயே ஒரு பாதி பக்குவம் அடைஞ்சிரும் அப்படின்றது பார்க்க முடிஞ்சது. அங்கே உள்ள பயணத்தின் போரில் எனக்கு இந்தியாவை பற்றின அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பதிவாக அவங்கள்ட்ட இல்லைன்றதை பார்க்க முடிஞ்சது. உதாரணமாக ஒரு நம்ம காரில் பயணிக்கிறோம்னா அந்த டிரைவர் கூட உங்கள் நாடு என்ன ஒரு மோசமாக இருக்குது குப்பையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய உரையாடல் நம்மளை வந்து ஒரு ஏளனமான பார்வை இருந்துச்சு. அப்புறம் நான் அவர்கிட்ட வந்து பேசினேன், நீங்கள் பார்க்குற குப்பைன்றது வேறு, எங்கள் நாட்டில் இருந்த இது வரைக்கும் இருந்த குப்பை வேறு. நம்ம நாட்டில் 20 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் குப்பை எந்த குப்பையை வெளியே போட்டாலும் அது மக்கிரும், அதை சார்ந்து சில உயிரினங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. அதனால எங்களுக்கு வந்து அது ஒரு குப்பை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. நாங்கள் வந்து கேடு விளைவிக்கிற குப்பையை வந்து எதுவுமே வெளியில் நாங்கள் போடலை. அதனால தான் நாங்கள் இவ்வளோ மக்கள் தொகையும் இருக்குது, தாக்கு பிடிக்குது, விலங்குகளும் எங்கள் ஊரில் வந்து செழிப்பாக இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா குப்பைகள் வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க மகிழ்ச்சி, ஆனால் இங்கே வர்ற குப்பைகளில் 90% வந்து மக்காத குப்பைகள் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் உங்களுடைய ஊர்ப்புறத்தில் பார்த்தா அந்த நாங்கள் ஒரு வெளியில் ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போட்டால் அதை சாப்பிட்றதுக்கு அழுகுனதை சாப்பிட்றதுக்கு நிறைய உயிரினங்களை நான் பார்க்குறேன். நான் இங்கே தங்கியிருந்த ஒரு 13 நாளில் ஒரு 6 வகையான பறவைகள் மட்டும்தான் எனக்கு கண்ணில் தட்டுப்படுது. அதாவது நகரத்தை ஒட்டி வெளிப்புறத்தில் வேணால் எப்படி வேணாலும் தட்டுப்படும். நான் வசிக்கிற ஒரு கோயம்புத்தூர்லேயே நான் சாதாரணமாக வீட்டில் உட்காந்து 36 வகையான பறவைகளை பார்க்க முடியும். ஆனால் இங்கே இப்போ நான் ஃப்ரான்ஸில் இருந்த இடத்துல வெறும் 6 பறவைகளை தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அங்கே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாத்தையும் பார்க்குறப்பையும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து அந்த பல்லுயிர் வளம் வந்து கூடுதலாக இருக்குது. அதனால் நாங்கள் போடுற குப்பைனால் ஒரு பெரிய பாதிப்பு இது வரைக்கும் நாங்கள் எதிர்கொள்ள. ஆனால் இப்போ நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்னென்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள், கேடு விளைவிக்கிற இந்த பேட்டரி செல்லு, இதைத்தான் நாங்கள் அதை வந்து ஒரு பெரிய சவாலாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதுக்கும் நடவடிக்கை இப்போ தூய்மை இந்தியா திட்டத்தில் ஒரு நடவடிக்கை வந்து இந்திய அரசு தொடங்கியிருக்குதுன்றதை நான் வந்து அந்த என்னிடம் பேசுகிறவங்கள்ட்ட நான் பதிவு பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
அதாவது வாயடைச்சு போகிற மாதிரி ஒரு பதில், நாங்களும் சாப்பிட்றோம், எங்களை சுற்றி உள்ள உயிரினங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ சமீபத்தில் வந்த இந்த பிளாஸ்டிக் பேட்டரி அதனால தான் வந்து மக்காத குப்பையாக ஆயிருக்குதுங்கிறத அருமையான பதிலாக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. இந்த பன்னாட்டு உயிரியலாளர் மாநாடில் இப்போ அருகி கொண்டு வருகிற இனங்களை பாதுகாக்கிறத பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க?
அந்த மாநாடு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு பார்வையை கொடுத்துச்சு. அதில் குறிப்பிடும்படியாக நான் சொல்ல விரும்புறது, நம்ம நாட்டிலேருந்து இன்னும் பேராசிரியர்கள் மாணவர்கள் வந்து அதில் ரொம்ப கலந்துக்கணும். அதுக்கு வந்து நல்கை கிடைக்கும், அதாவது அதுக்கான கிராண்டெல்லாம் கிடைச்சி அவங்கெல்லாம் போனாங்கன்னா இன்னும் வந்து அதை வந்து நம்ம நாட்டில் நம்ம மாணவர்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு இன்னும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உதாரணமாக ஒரு கோவாலேருந்து வந்த ஒரு பேராசிரியர் சந்தித்தேன். எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டால், என்னுடைய சொந்த செலவில் தான் நான் வந்தேன், இதில் கற்றுக்கிட்டு நம்ம என்னுடைய மாணவர்களுக்கு நான் இன்னும் அவங்கள வந்து ஒரு நல்ல லெவலுக்கு உருவாக்க முடியும் அப்படின்னு. அதனால நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, நிறைய மாணவர்களும் பேராசிரியர்களும் இது போன்ற மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளணும். அரசின் நல்கையும் வந்து அதுக்கு கிடைக்கணும். இல்லைனாலும் நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க சொந்த காசு போட்டு கூட போகலாம், தப்பே இல்லைன்றது தான் இது. ஏன்னா நிறைய இப்போ ஒரு 600 வேறு தலைப்புகளில் உலகம் முழுக்க இருக்கிற வந்திருந்தவங்க எல்லாமே தன்னுடைய இதை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து நமக்கு நிறைய விஷயம் உள்வாங்க முடிஞ்சது. அவங்க போஸ்டராகவும் சில விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வயது ஆட்கள். அங்கே மொரிஷியஸ்லேருந்து வந்திருக்கிற ஒருத்தருடைய உரை எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அவர் எப்படி அழிந்து வர்ற விலங்கினங்கள் மொரிஷியஸ் தீவில் வந்து எப்படி மீட்டு உருவாக்கி காப்பாற்றுற முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் பாறுக்கழிவுகள் பாதுகாப்பை வந்து முன்னெடுத்திருக்கிறோம். அதுக்கு வந்து அவருடைய பேச்சு, அவரோட எப்படி எப்படியெல்லாம் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார்ன்றதெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து அந்த மாநாடு வந்து எனக்கு அமைஞ்சது. அங்கே இப்போது அந்த மாநாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களாக எல்லாம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா மக்கள் சார்ந்த அறிவியலை கொண்டு போகிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு சாதாரணமாக ஒரு படித்தவங்களோ மட்டும் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. மக்கள் வந்து தன்னுடைய சுற்றி உள்ள பயோடைவர்சிட்டியை வந்து பதிவு பண்ணணும். அந்த மக்கள் அறிவியல், சிட்டிசன் சயின்ஸுன்றதை வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து பரவலாக பேசப்பட்டுருக்குது. அதுக்காகவே சிறப்பான ஒரு கருத்தரங்கமும் வச்சுருந்தாங்க. நம்ம பெங்களூர்லேருந்தெல்லாம் அதுக்காக வந்து பேசினாங்க. எப்படி இப்போ உதாரணமாக சிட்டிசன்ஸ் பேரோன்றது நம்ம ஊரில் உள்ள ஊர்ப்புறத்தில் உள்ள சிட்டுக்குருவிகளை வந்து பார்க்குறத பதிவு பண்ணுற மாதிரி எல்லாமே இப்போ ஒரு தாவரம் எப்போ பூக்குது, எந்த மாதத்தில் பூக்குது, ஒரு வலசை வர்ற பறவை எந்த மாதத்தில் வருது அப்படின்னு எல்லா ஊருக்குமே ஒரு ஆள் அனுப்பிச்சோ உள்ள ஒரு அரசோ வந்து பண்ணவே முடியாது. அதுக்கு அத்தனை பேருக்கான சம்பளமும் கொடுக்க முடியாது. இதை வந்து தன்னார்வமாக செய்கிறது மூலம்தான் நிறைய தரவுகள் நிறைய டாக்குமெண்ட் வந்து பண்ண முடியும். அந்த வேலையை வந்து இந்த மாநாட்டில் வந்து அது ஒரு நல்ல ஒரு கருவியாக நான் பார்த்தேன். அது இன்னும் நம்ம ஊரில் இன்னும் பரவலாக்கப்படணும். நம்ம ஊரில் பார்க்குற விஷயத்த அன்றாடம் பார்க்குற விஷயத்தையோ அல்லது குறிப்பாக பார்க்குற விஷயத்தை வந்து நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பின்னால் ஒரு நல்ல ஒரு அதுக்கான பதிவுகள் வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்கும். உதாரணமாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பாறு கழுகு எத்தனை இருந்துச்சுன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. அந்த சிக்கல் வந்து இல்லாமல் இப்பயே நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பெரிய படித்தவங்களோ அல்லது ஒரு பல்கலைக்கழகம் உள்ள ஒரு ஆராய்ச்சி கூட மட்டும்தான் பண்ணணும்ல, யார் வேணாலும் செய்யலான்றதையும் அங்கே போய் நான் கற்றுக்க முடிஞ்சது. அங்கே நான் சுவிட்சர்லாந்து போனப்போ ஒரு சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் போயிருந்தேன் நான். எல்லா ஊர்களுமே ஏதோ ஒரு சார்ந்து ஒரு மியூசியம் வந்து வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த மியூசியத்துக்கான வரலாறு பார்த்தீங்கன்னா 300 வருடம் ஒரு 400 வருடம் வரலாறு தான் இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட பண்பட்ட வரலாறு நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட வந்து இன்னும் அந்த மியூசியத்துக்கான சிந்தனை வந்து இன்னும் விதை சரியாக ஊன்றப்படலைன்றது வந்து எனக்கு புரிய முடிஞ்சது. உதாரணமாக ஒரு நாய்க்குன்னு ஒரு மியூசியத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பெர்னார்ட் பாஸ்னு அந்த ஒரு இடம் இத்தாலிக்கும் சுவிட்சர்லாந்தையும் இணைக்கிற ஒரு பாதை. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அந்த பனிப்புயலில் வந்து தன்னுடைய எஜமான் வந்து மாட்டிக்கிட்டாலும் மற்றவங்களோட உதவியை வச்சு அவரை இருக்கிற இடத்த காமிச்சு அவரை மீட்டு கொண்டு வர ஒரு அருமையான ஒரு நாய் இனம். அந்த நாய் மேலே மக்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு பற்றும் பாசம். அதுக்காகவே ஒரு மியூசியம் வச்சுருந்தாங்க. அதே ஊரில் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு தொல்லியல் சான்று ஒன்று கிடச்சிருக்கு. அதவே ஒரு திரும்ப இன்னொரு இடத்துல அதே கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டரில் அதை தனியாக ஒரு மியூசியமாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த பழைய கலரிகள் நடக்கிற ஒரு இடத்த வந்து பார்த்தேன். அதை தனியாக ஒரு மியூசியமாக காமிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு நுட்பமாக பெரிய விஷயமாக காமிக்கிறாங்க. நம்மள்ட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நம்ம காமிக்கிறதுக்கான அடித்தளம் இன்னும் போடலை. இன்னும் இதெல்லாம் இதை வந்து நம்ம ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் கிடைக்கிற பதிவுகளை வந்து ஒரு மியூசியமாக பண்ணணும். அங்கே போனதில் இன்னொரு விஷயம் கிடைச்சிது. அந்த சுவிட்சர்லாந்தையும் இத்தாலியும் இணைக்கிறப்போ மிக சிரமப்பட்டிருக்காங்க. ஆண்டு கணக்கில் போராடி இருக்காங்க. பனி அடிக்கடி வந்து சரிவு வந்து இவங்க எல்லாம் மூடிடும். ஆனால் அந்த பாதையை போடுறதுக்கு நம்ம சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட யானைகள் தான் உதவி செஞ்சிருக்குன்றத வந்து அதில் உள்ள அந்த மியூசியத்தில் ஒரு குறிப்பு வாசிக்கும் போது எனக்கு உண்மையிலே மெய் சிலிர்த்தது. அதே மாதிரி அங்கே இன்னொரு ஒரு செய்தியும் படித்தேன். அங்கே திப்பு சுல்தான் வந்து பிரான்ஸுக்கு போயிருக்கிறாரு. ஒருவேளை அந்த யானைகள்லாம் அனுப்பிச்சதுக்காக அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து அந்த அரசி வந்து ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கிறாங்க பிரான்ஸில். அன்னைக்கு விருந்தில் நிறைய உணவுப் பொருள் மீதமாகவும் அடுத்த நாள் அதை பார்த்து மக்கள் வந்து போராடி இருக்கிறாங்க. ஏன் இப்படி வந்து வீணடிக்கிறீங்க உணவுப் பொருளை அப்படின்னு அதையும் வந்து அந்த மியூசியத்தில் வந்து ஒரு பதிவாக எழுதியிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் ஒரு எனக்கு ஒரு புதிய பார்வையை வந்து கொடுத்தது.
இந்த நிகழ்வு மூலமாக 2-3 விஷயங்கள் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுது. என்னென்னா அங்கே உள்ள அந்த கணவாய் பாலத்தை கட்டுறதுக்கு நம்ம ஊர் சத்தியமங்கலத்திலிருந்து யானைகள் அனுப்பப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அங்கே டாக்குமெண்ட் பண்ணும்போது வருங்கால சந்ததியினருக்கு இப்படிதான் நடந்திருக்குது அப்படின்னு தெரிய வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே நெகட்டிவ் இதை யாருமே பதிவு பண்ண மாட்டாங்க. இப்போ நல்லதையும் பதிவு பண்ண அதே வேளையில் சாப்பாடு வந்து வீணடிக்கப்பட்டிருக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு மக்கள் கிளர்ச்சி எழுப்பினது அதையும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது நல்ல நிகழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது.
அப்புறம் ஈஃபில் டவர் ஏறி போனப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து அங்கே ஏறி வந்த காட்சிகளையும் அதில் ஒரு புகைப்படமாக போட்டிருந்தாங்க. அதையும் நான் நேயர்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மிக சிலர் நாட்டு தலைவர்கள் தான் அங்கே போய் பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு ஆர்வம் வந்து இந்திரா காந்திகிட்டையும் இருந்திருக்குன்றதை நான் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதேமாதிரி நான் இருந்த ஒரு மாநாடு நடந்த பகுதியில் வந்து ஒரு தனியாக ஒரு சுற்றுலா இடம் ஒன்று இருந்தது. அதில் ஒரு 27 உலகத்தின் சிறந்த தலைவர்களோடைய சிலையை வடிவமைச்சிருந்தாங்க மான்ட்பெல்லியர் என்ற நகரத்துக்கு அருகில். அதில் காந்தியடிகள் சிலையும் அதில் இருந்ததையும் நான் நேயர்களுக்கு பதிவு பண்ண முடிகிறேன். அது ஒரு கடைக்கோடி கிராமம். அது பிரான்ஸில் உள்ள கடைக்கோடி கிராமத்தில் அவங்க வந்து நம்மளுடைய இந்திய தலைவர் மறைந்த மகாத்மாவோடைய சிலையும் அருமையாக வடிவமைச்சது. அப்போ பார்க்குறப்ப எனக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்ததையும் நான் நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன்.
இந்த பயண அனுபவங்கள் மூலமாக நீங்கள் நம்ம மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன? அதை ஒரு கருத்து முதல்லே பதிவு பண்ணிட்டீங்க. பேராசிரியர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இதை தவிர வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
அங்கே நான் வேறு சில விஷயங்களும் பார்க்க முடிஞ்சது. உதாரணமாக நான் சிங்கப்பூரில் நான் இருந்த நாட்கள் முழுக்க புகை மூட்டம் வந்தது. அதுக்கு என்ன காரணம்னா பக்கத்தில் உள்ள போர்னியா காடுகளில் வந்து காடழிப்பு வந்து மிக தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த இது வந்து வேகம் வந்து காடழிப்பின் வேகம் வந்து மிக அதிகமாக இருந்ததை வந்து அங்கே பார்த்தாங்க. மக்கள் எல்லாமே திணறினாங்க. அரசே வந்து அதை சமாளிக்க முடியாமல் திணறினதையும் பார்க்க முடிஞ்சது. வீடு வீடாக போய் மாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் அது வந்து நிரந்தர தீர்வாக எனக்கு அது படலை. அந்த விஷயத்தையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதை பண்ணுற காடழிப்பு செய்கிற நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த எண்ணெய் பனைக்காக பண்ணுற வேலைகளாக வந்து அங்கே இருக்குது. புதுசு புதுசாக எண்ணெய் உற்பத்தி தேவைக்காக காடழிப்பு நடந்துட்டுருக்கு. இந்த நேயர்கள் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் இதை வந்து பயன்படுத்துறத வந்து நம்ம இன்னும் ஊக்குவிக்கணும். நம்ம அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அதன் மூலம் நம்ம காடழிப்பை வந்து நம்ம மறைமுகமாக வந்து குறைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். நான் அந்த போன இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் அங்கே ரெண்டு விஷயத்தையும் நானாக தன்னார்வமாக போய் அங்கே சில நிறுவனங்களை சந்தித்தேன். அதில் ஒரு நிறுவனங்கள் வந்து வனவிலங்கு வர்த்தகத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு டிராஃபிக்னு சொல்லுவாங்க அந்த அமைப்புக்கு பேர், உலகளாவிய அமைப்பு. அதுக்கான தலைமையிடம் வந்து மலேசியாவில் இருந்தது. அவங்களையும் நான் சந்தித்தேன். என்ன காரணம்னா நம்ம ஊர் பகுதியிலிருந்து ஆமைகளும் அழுங்கு போன்ற விலங்குகளும் கடல் குதிரை இந்த மாதிரி சில சமயங்களில் யானை தன்னை இதெல்லாம் வந்து ஏற்றுமதியாக செய்யப்படுது கள்ளத்தனமாக. இதை வந்து தடுக்கிறதுக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க, எங்களை போன்ற நிறுவனங்களை அவங்க எப்படி பயன்படுத்திக்கலான்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் வந்து இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அப்புறம் இரண்டாவதாக வந்து நீர்நிலைகளை வந்து மேலாண்மை பண்ணுறது எப்படின்றதையும் அவங்க அங்கே ஒருத்தர் பண்ணார். அதை பண்ணிட்டு இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர். அங்கே உள்ள அருமையான வேலைகள் மலேசியாவில் எப்படி நீர்நிலைகள் உள்ள அதில் உள்ள இதை வந்து என்னென்ன கெடுதிகள் இருக்குது, என்ன அந்த குடிக்க தகுதியாக இருக்கா அந்த நீர் அப்படின்றத உள்ளூர் மக்களை வச்சு இளைஞர்களை வச்சு அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீர் மாதிரிகளை பரிசோதனை பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதே விஷயத்தை நம்ம ஊரில் உள்ள நொய்யல் ஆற்றுப்படுகை பவானி மாயார் ஆற்றுப்படுகையிலையும் செய்கிறதுக்கு வந்து ஒரு தூண்டுகோளாக வந்து இந்த பயணம் இருந்ததையும் நான் நேயர்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன்.
பயண அனுபவங்கள் மூலமா கோவை மாநகரத்துக்கு ஒரு புது முகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக விவசாய சமுதாய வானொலிக்கு எனது சார்பாகவும் அருளகம் அமைப்பு சார்பாகவும் திரளான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வெளிநாட்டு பயண அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் பாரதிதாசன் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055
243-1055. மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்கள்.